உதகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 3:30 நூலின்றி அமையாது உலகு என்ற நிகழ்ச்சியை புதுக்கோட்டை மாவட்டம் பெருமநாடு சுதர்ஷன் கலை அறிவியல் கல்லூரி முதுகலை 2 மாணவர் இளங்கவிஞர் பி. சசிகுமார் அவர்கள் பாலிய கால சகி என்ற புத்தகத்தின் மதிப்புரையை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு எனது அன்பான மாலை வணக்கம். நான் இளங்கவி சசிகுமார், எழுத்துலகில் பயணம் செய்ய விரும்புபவன். மலையாள இலக்கியத்தில் தவிர்க்க முடியாத எழுத்தாளர்களில் ஒருவரான வைக்கம் முகமது பஷீர் அவர்கள் எழுதிய பாலிய காலசகி என்ற குறுநாவலை தமிழில் குளச்சல் யூசிப் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த குறுநாவலை பற்றித்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 80 பக்கங்கள் கொண்ட இந்த குறுநாவலை நான் முழுவதுமாக வாசித்து முடித்துவிட்ட பிறகு எழுத்தாளரை பற்றி தேடும் பொழுது அவரை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்கள் எனக்கு கிடைத்தது. குறிப்பாக இந்த சமூகம் காதலை எந்த அளவுக்கு கொண்டாடுகிறதோ அதே அளவிற்கு காதலை சமுதாயம் என்ற கூட்டுக்குள் சிறைபிடித்து வைத்து கொண்டு வேடிக்கை பார்ப்பவர்களும் இந்த சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி இருக்கையில் 1930களிலேயே காதலை கொண்டாடிய நபர் யார் என்றால் அது வைக்கம் முகமது பஷீர் அவர்கள் தான். சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து சிறுவயது முதலே சுதந்திர போராட்டத்தின் மீதும் போராட்டங்களின் மீதும் ஈடுபாடு அவருக்கு அதிகமாகவே இருந்தது. ஒரு முறை வைக்கத்திற்கு வந்த காந்தியடிகளை சிறுவனாக இருந்த பொழுது ஓடோடி போய் அவருடைய கைகளை பற்றி கொண்டு அவரை தொட்டுவிட்ட சந்தோஷத்தில் ஓடோடி வந்து தன்னுடைய தாயிடம் வீட்டில் நான் காந்தியை தொட்டுட்டேன் அப்படின்னு ரொம்பவே சொல்லி சந்தோஷம் அடைகிறாரு. அதற்கு பிறகு அவருடைய பள்ளி படிப்பை பாதிலேயே நிறுத்திவிட்டு சுதந்திர போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறாரு. வைக்கத்தில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட போது சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையில் அருகில் பெண்கள் சிறை. பெண்கள் சிறையில் வரண்டாவில் இவர் விசிலடித்து கொண்டே நடந்து செல்லும் பொழுது பெண்கள் சிறையிலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, யாரது அப்படின்னு. இவர் உடனே தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு, நான் தான் பஷீர் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. அதற்கு பிறகு முகம் பார்க்காமலே குரலை மட்டும் கேட்டுக்கொண்டு அந்த பெண் மீது காதல் வயப்படுறாரு. இவர்களுடைய உரையாடல் என்பது எப்படி நீண்டு கொண்டே போகிறது. ஒரு முறை ஜெயிலர் வந்து பஷீர் அவர்களிடம், பஷீர் நாளைக்கு உங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்றாரு. உடனே பஷீர் இவர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. யார் கேட்டா விடுதலை, என் நான் கேட்டா விடுதலை, யாருக்கு வேணும் விடுதலைன்னு சொல்லி கோவப்படுறாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முகமறியாத அந்த பெண் மீது காதல் வயப்பட்டனால ரொம்பவே கோவப்படுறாரு. அதற்கு பிறகு அந்த பெண்ணிடம் சொல்லாமலேயே சிறையிலிருந்து விடுபட்டு வெளியில் வருகிறார். இந்த சிறை அனுபவத்தை நாவலாக எழுதி மதில்கள் அப்படின்ற தலைப்பில் வெளியிடுறாரு. இது மலையாள மக்களிடம் பெரும் வரவேற்பையும் உற்சாகத்தையும் இந்த நாவல் பெறுகிறது. அதை தழுவி மலையாளத்தில் மம்முட்டி அவர்கள் இதை இந்த கதாநாயகனாக நடித்து அந்த படம் திரையிடப்படுகிறது. அதுவும் மலையாள மக்களிடம் பெரும் வரவேற்பையும் உற்சாகத்தையும் பெறுகிறது. அது அதற்கு பிறகு அந்த நாவல் வந்து அந்த நாவல் அந்த திரைப்படம் வந்து பல விருதுகளையும் அந்த மக்களிடம் திரைப்படம் மூலியமாக பெறுகிறது. இப்படியாக அவருடைய வாழ்க்கை என்பது ரொம்பவே சுவாரஸ்யமாக ஒன்று. அதில் அதை தழுவிய பாலிய கால சகி என்ற இந்த குறுநாவல் முழுக்க முழுக்க ஒரு பிரிவை பற்றி பேசுகிறது. பிரிவு என்பது நாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிரிவை சந்தித்து கொண்டுதான் போகிறோம். சிலர் அந்த பிரிவை கடந்து செல்கிறார்கள், சிலர் அந்த பிரிவிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறார்கள். பிரிவை நினைத்து கொண்டு தன்னையும் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்களையும் காயப்படுத்தி கொண்டு தன்னை வருத்தி கொண்டு தவறான வழிகளுக்கு செல்கிறார்கள். பிரிவை பற்றி நாம் பேசும் பொழுது பிரிவு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக வேணும். ஏன்னா இன்றைய கால இளைஞர்களிடம் பிரிவு என்பது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் வந்து இன்றைய கால இளைஞர்களிடம் வரலை. தன்னுடைய ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய காதலையோ குடும்ப உறுப்பினர்களையோ நண்பர்களையோ நாம் பிரிந்து கொண்டு தான் போகிறோம். ஆனால் சிலர் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிடுறாங்க, ஆனால் சிலரால் நகர்ந்து போக முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய பள்ளி காலகட்டத்திலேயோ கல்லூரி காலகட்டத்திலேயோ ஒரு சகி நிச்சயமாக இருந்திருப்பாள். சிலருக்கு வந்து பல போராட்டங்களை கடந்து ஜாதி மதம் கடந்து வாழ்க்கையில் தன்னை காதலித்த நபரை கை பிடிக்க வேண்டும் என்று வாழ்க்கையில் பல போராட்டங்களை கடந்து கூடவே வருகின்ற சகி ஒரு பக்கம் இருக்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்களால் பிரிவு ஏற்பட்டு சகி விட்டு செல்லக்கூடிய நபர்களும் இந்த சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி பிரிவு என்பது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு இந்த பாளைய கலசங்கி இந்த நாவலுக்குள் செல்வதற்கு முன்பாக நானும் பிரிவில் தான் இருக்கிறேன் என்பதற்கு சான்றாக என்னுடைய முற்றுப்புள்ளி என்கிற கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நாம் பாளைய கலசங்கி நாவலுக்குள் வருவோம். முற்றுப்புள்ளி. கண்விழித்து நடுவிரவில் கவிதையோடு உறவாடுகிறேன். காலம் கடந்த காதலி எண்ணி நித்தம் ஏனோ வாடுகிறேன். காதலோடு சண்டையிட்டு காமத்தோடு போராடுகிறேன். அவ்வப்போது அலைபேசியில் அவள் முகத்தை தேடுகிறேன். முற்றுப்புள்ளி வைத்துவிட்டால் முடிவில்லாமல் கேள்விக்குறியோடு. இப்போது நம்முடைய பாளைய கலசகி நாவலுக்குள் வருவோம். மஜித்தும் சுகாராவும் ரெண்டு பேருமே நல்ல நண்பர்களாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் நண்பர்களாக ஆவதற்கு முன்பாகவே எதிரிகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள். காரணம், சுகாரா இருவரும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரர்கள். சுகாரா வெளியில் செல்லும் போது மஜித் அவளை மறைந்திருந்து பயமுறுத்துவதும் கேலி செய்வதும் கிண்டல் செய்வதுமாகவே இருப்பான். அதனாலேயே சுகாராவுக்கு வந்து மஜித்தின் மீது ஒரு கோபம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்படி சுகாராவின் வீட்டிற்கு முன்பாக ஒரு மாமரம் இருக்கு. அது மாமல காலத்தில் மாமலங்கள் கொத்து கொத்தாக பழுத்து கீழே விழத் தொடங்கின. சுகாரா அதை ஆசையாக ஓடி போய் மாம்பழத்தை எடுக்கும் பொழுது மஜித் மறைந்திருந்து உடியாந்து வந்து அவளை தடுக்கி விட்டு அந்த மாம்பழத்தை எடுத்துக்கொள்வான். இப்படி இருக்கும்போது சுகாராவுக்கு ரொம்ப கோபம் கோபமாக வரும். இதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மஜித் இல்லாத போது அந்த மாம்பழத்தை எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சவுண்டு கேட்குது. மாம்பழம் சவுண்டு சத்தம் கேட்டோன்னே போய் அந்த மாம்பழத்தை எடுக்கலாம்னு ஆசையாக போகிறோம். அது தேங்காய் மட்டை. உடனே குழப்பம் அடைகிறா, இப்படி மாமரத்துக்கு கீழே மாமரத்துலேருந்து எப்படி தேங்காய் மட்டை விழுகும் அப்படின்னு. உடனே மாமரத்து மேலேருந்து ஜூம் ஜூம்னு ஒரு சத்தம் கேட்குது. இவள் பயத்தில் ஒரு சாத்தானோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறா. கொஞ்ச நேரத்தில் மாமரத்துலேருந்து கீழே குதித்து சுகாராகிட்ட மஜித் வரான். கிட்ட நெருங்கி வந்து தன்னுடைய நாக்கையும் கண்களையும் புருட்டி பயங்காட்டுறான். இதற்கு சுகாரா பயப்படவே இல்லை. இவனுக்கு கோபம் வருது. இவ்வளோ பயங்காட்டுறமே, இவள் பயப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு உன் பேரனடி அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு கோபம் வந்துருச்சு. பற்களை கடிச்சு கொண்டு நம்மளுடைய வாப்பாவும் அம்மாவும் கூட நம்ம டீ போட்டு பேசுனதில்ல, இவன் வந்து நம்ம டீ போட்டு சொல்கிறானே நினச்சிட்டு கோபத்தால் தன்னுடைய கைகளுடைய கூர்மையான நகங்களால் மஜித்தினுடைய கைகளை பிராண்டி வச்சிட்றான். இவன் வழியில் கத்தணும்னு நினச்சி அம்மானு கத்துனா ஒரு சைடு ஆண்மகன் அல்லவா, அவனுக்கான ஒரு அகங்காரம் இருக்கும் இல்லை. அதனால் கத்துனா அந்த சமூகம் என்ன நினைக்கும், ஒரு பெண் பிள்ளையை வந்து நம்மளை கீறி வச்சிட்டா அப்படின்னு நினச்சிடக்கூடாது இல்லை அப்படின்னு நினச்சி இவளை எப்படியாவது தோற்கடிக்கணும்னு நினச்சி தன்னுடைய அழுகையை அடக்கி கொண்டு அவரிடம் சொல்கிறான், என்னுடைய எங்களுடைய வீடு மாடி வீடு, உங்களுடைய வீடு கூரை வீடு தானே அப்படின்னு சொல்கிறான். உடனே சுகாரா வந்து அதை ஏற்றுக்கொள்கிறா, அதை எதுவுமே சொல்லலை. அதற்கு பிறகு என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னுடைய அப்பா வந்து தேக்கு வியாபாரம் மர வியாபாரி, உங்களுடைய அப்பா வந்து பாக்கு வியாபாரம் தானே பண்ணுறாரு அப்படின்னு. சுகாரா அதையும் பெருசுப்படுத்தலை. அதற்கு பிறகு கடைசியாக எனக்கு மாமரம் ஏற தெரியுமே அப்படின்னு சொல்கிறான். உடனே சுகாராவுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, ஏன்னா பெண்கள் மாமரம் ஏறுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று, ஆனால் வேறு வழி இல்லாமல் தோல்வியை ஒப்புக்கொள்கிறா. திடீர்னு இதை வந்து நம்ம நிர்மிச்சு காடுன்னு சொல்லிட்டு மரத்து மேலே விறுவிறும் மேலே ஏறுறான். மேலே ஏறி தன்னுடைய சுளுக்கியெல்லாம் அவனை உடம்பு முழுக்க இரும்புகள்லாம் அவனை அப்படியே சிறை பிடிக்குது. அதற்கு அந்த சின்ன சின்ன அந்த மரக்க பட்டைகள்லாம் அவனை அங்கங்கே கிழிச்சு வச்சிருது. அதையும் பொருட்படுத்தாமல் சுகாரா பார்த்து வச்சிருந்த அந்த மாம்பழத்தை பிடுங்கிட்டு கீழே வரான். கீழே வந்தோடனே சுகாரா கிட்ட வந்து இந்தா மாம்பழம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். சுகாராவுக்கு வந்து உடனே இவன் ஒரு ஆச்சரியப்படுறா, இவன் நமக்கு கொடுக்க மாட்டானே, இவன் எப்படி திரும்ப நமக்கு கொடுக்குறான் அப்படின்னு நினச்சிட்டு அதை வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் சரி இந்தா அப்படின்ட்டு இன்னும் வேணாம் நான் பறிச்சு தரேன்னு சொல்கிறான் மஜித். உடனே சுகாரா சரி இவ்வளோ நல்ல பயலாம் இருக்கானே, இவன் நம்ம பிராய்ந்து வச்சிட்டோமே அப்படின்னு கவலையோட அதை வாங்கிக்கிறா. நீயும் சாப்பிடுன்னு மஜித்தை கொடுக்குறான். மஜித் வேணான்னு சொல்கிறான். உடனே சுகாரா வந்து இல்லை நீ சாப்பிடலனா எனக்கு ஏன் கண்ணில் கண்ணீர் வரும்னு சொன்னோன்னே சரி கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி மஜித் மாம்பழத்தை சாப்பிட்றான். அந்த சாரு அவன் உடம்பு ஃபுல்லாக ஊற்றுது. அங்கங்கே சுளுக்கி கடித்த இடம் வீக்கத்தோடு இருக்குது. அந்த சுளுக்கி ஒன்று கழுத்தில் ஏறும்போது சுகாரா அவளுடைய விரல்களால் அந்த சுளுக்கி எடுக்கிறா. முதல் முதலாக மஜித்துடைய அந்த உடம்பு வந்து கூசுது அப்படின்ற பகுதியோட முதல் பகுதி முடியுது. அடுத்து இரண்டாம் பகுதி வந்து என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே சேர்ந்து மஜித்துடைய வீட்டின் பின்புறமாக ஒரு தோட்டம் அமைச்சு சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சு நட்டு வச்சு பராமரித்து வராங்க. மஜித் வெளியே செல்லும்போது சுகாரா வந்து வீட்டு அவனுடைய வீட்டுக்கு வந்து அந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றி பராமரித்து வச்சுட்டு வராங்க. இப்படி செடிகளை நட்டு வைக்கும் போதெல்லாம் மஜித் வந்து சுகாரிடம் வந்து தன்னுடைய வாப்பா சொன்ன கதைகள்லாம் அவனுக்கு நினைவுக்கு வருது. உடனே சுகார்ட்ட கதையை சொல்கிறான். தன்னுடைய மனதளவில் ஒரு மாட மாளிகை கட்டி அதில் தன்னை ராஜாவாகவும் ராஜகுமாரியாக சுகாராவையும் வர்ணிக்கிறான். அப்பப்போ ராஜகுமாரி ராஜகுமாரின்னு சொல்லும்போது சுகாராவுக்கு தன்னை அறியாமலே ஒரு மன மகிழ்ச்சி அவளுக்குள்ளே தோணுது. ஒரு காதலி விழா சடங்கு அவங்க வீட்டில் ஏற்பாடு செஞ்சு சுகாராவை உட்கார வச்சு அவளுடைய காதில் வந்து அங்கங்கே ஒரு 10 துளைகள் இட்டு அணிகலன்கள்லாம் அணிஞ்சு அவளுக்கான சம்பிரதாயங்கள் அங்கே நடக்குது. இதையும் பார்க்குறான். பார்த்துட்டோன்னா வீட்டில் அவங்க மஜித்துடைய அம்மா வந்து, தம்பி இங்கே வராத அப்படின்னு சொல்லி அவனை ரூம்புலேயே அடைச்சி போட்டுறாங்க. பள்ளிக்கு செல்ல ஆரம்பிக்கிறான். பள்ளிக்கு செல்லும்போது இவன் மஜித் வந்து கொஞ்சம் படிப்பில் வந்து கெட்டிக்காரன் கிடையாது, சுகாராக கொஞ்சம் கெட்டிக்காரி. ஒரு முறை வகுப்பறையில் கணக்கு வாத்தியார் வந்து மஜித்திடம் கேட்குறாங்க, ஒன்று ஒன்று எத்தனடா அப்படின்னு கேட்கும்போது, ஒன்று ஒன்று அப்படின்ற போது இவன் சொன்ன பதிலுக்கு வந்து எல்லாருமே ஒரு சிரிக்க வச்சது. என்ன பதில் அப்படின்னா, ஒரு நதியும் இன்னொரு நதியும் சேர்ந்து ஒரு பெரிய நதியை உருவாக்குவது போல ஒரு ஒன்றும் இன்னொரு ஒன்றும் சேர்ந்து ஒரு தடிமனான ஒன்றை உருவாக்கும்னு சொல்லும்போது எல்லாமே விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. வாத்தியார் முதல் கொண்டு சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இது வந்து இவன் மனதளவில் கொஞ்சம் பாதிக்கப்படுறான். நம்ம சொன்ன புத்திசாலித்தனமாக தானே சொன்னோம், ஏன் சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய இதை நிகழ்வை வந்து அம்மாவிடம் சொல்லி அழுகிறான். உடனே அம்மா வந்து அவன் ஆறுதல் சொல்கிறாங்க, இதை வந்து நீ அல்லாவிடம் முறையிடு, உனக்கு நல்லதே நடக்கும்னு சொன்னோன்னே. இப்படியாக இருக்கும் பொழுது ஒரு முதல் முதலாக ஒரு இறப்பை வந்து அவன் சந்திக்கிறான். யாருடைய இறப்புனா, சுகாராவுடைய அப்பா வந்து நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடிய நிலை வருது. அதனால் அவள் பள்ளிக்கு மேற்படிப்பு அவனால் போக முடியல. அதனால் அவங்க வீட்டிலேயே அவளை வந்து குடும்ப சூழ்நிலையில் அவளை படிக்க வைக்க முடியல. மஜித்தை வந்து பக்கத்து ஒரு கிராமத்தில் இவனுக்கு பள்ளிக்கு சேர்க்கிறாரு அவருடைய தந்தை. இவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து வழக்கமாக ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய அந்த மாமரத்துக்கு கீழே மஜித் வெயிட் பண்ணுறான். சுகாரா வரான். சுகாரகிட்ட தன்னுடைய நாம் புது பள்ளிக்கூடத்தினுடைய அனுபவங்கள் எல்லாமே சுகாரகிட்ட சொல்கிறான். இந்த மாதிரி புது வாத்தியார்கள்லாம் வராங்க, பாடம் நடத்துகிறாங்க, நண்பர்கள் இருக்காங்கன்னு சொல்லும்போது அவள் கண்ணீரோடு அப்படியே அழுகு கண்ணீர் ஊற்றுது அவளுக்கு. என்னன்னு சொல்லும்போது, நான் எனக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறான்னா, சரி நீ கவலைப்படாத, நான் படிச்சுட்டு வந்ததெல்லாம் உனக்கு சொல்லித்தரேன், நீயும் படி அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கு அந்த நேரத்தில் இவன் சொன்ன அந்த ஆறுதல் அவளுக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுத்த மாதிரி இருந்தது. அதற்கு பிறகு தன்னுடைய தந்தையிடம் போய் மஜித் சொல்கிறான், அப்பா நீ வாப்பா இது மாதிரி நம்ம சுகாராவையும் நம்ம படிக்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சுகாராவுடைய அப்பா இறந்ததை சொல்லி இந்த மாதிரி சுகாராவையும் ஆசைப்பட்றா படிக்க வைப்போம்னு சொல்லி தன்னுடைய தாயிடமும் தந்தையிடமும் மஜித் சொல்கிறான். இது வந்து ஏற்றுக்க மஜித்தோடைய அப்பா வந்து கொஞ்சம் கோபக்காரர், அதனால் அது ஏற்றுக்கவே இல்லை. இந்த இந்த சமூகம் என்னை நினைக்கும், இதையுமே இது தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லி இது வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. உடனே இவன் ரொம்பவே மனவேதனை அடைகிறான். அதற்கு பிறகு இவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும்பொழுது இவனுடைய காலில் வந்து கற்கள் தட்டி விட்டு பெரிய புண்ணாயிருச்சு. புண்ணாகி இவன் வந்து வீட்டில் கட்டு போட்டு வீட்டில் படுத்து கிடக்கிறான். இதை தெரிந்த சுகாரா வந்து ஓடோடி வந்து இவனுடைய அறைக்குள் வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது இவன் நடந்ததை சொல்கிறான். அந்த மாதிரி புண்ணாயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவள் கண்ணீர் விடுறா. கண்ணீர் அவனுடைய அந்த அவளுடைய கண்ணீர் வந்து முதன் முதலாக அந்த மஜித்தினுடைய காலில் வந்து விழுகுது. அந்த நோன்பு என்பது அதிகாலையில் தான் அவங்க சாப்பிடுவாங்க, ஒரு பச்சை தண்ணி கூட படாது. அப்படி இருக்கையில் மஜித்துடைய அப்பா வந்து நோன்பில் இருக்கிறார். மஜித் நோன்பு கிடையாது. இவன் பள்ளிக்கு சென்று வரும்போது அவர்கள் கொஞ்சம் வசதியானவர்கள் அல்லவா, வயல்வெளிகள்லாம் அதிகமாக இருந்தது, அதில் நெல் அறுவடை காலம் வந்தது. அப்போ இருக்கும்போது மஜித்துடைய அப்பா வந்து மஜித்திட்ட சொல்கிறார், நீ பள்ளி முடிச்சுட்டு மாலையில் நீ வயலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவனுடைய எண்ணம் எல்லாமே சுகார நினைவில் இருக்கானா, அதனால் அது ஒரு போக முடியாத ஒரு சூழலில் இருந்துடுறான். உடனே கோபமாக வந்த மஜித்துடைய அப்பா வீட்டில் இருந்த மஜித்தை ஓங்கி அடிச்சிடுறாரு. அடி நடிச்சு அவன் அழுதாலும் விடலை. அவங்க அம்மா தேக்கியும் அவருடைய கோபம் ஆதங்கம் அடங்கவே இல்லை. அடி அடிச்சு அவன் ரொம்ப சாப்பிடாம ரொம்ப மனவேதனை அடைகிறான். உடனே அவன் மனம் என்ன சொல்றது, நம்ம வீட்டை விட்டு ஓடிடணும், போயிடலாமா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு அது உடனே எல்லாமே தூங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டை விட்டு போயிடணுன்ற எண்ணத்துக்கு வந்துட்டான். உடனே சுகாராவுடைய ஜன்னலை பார்க்குறான். சுகாரா விளக்கின் வெளிச்சத்தில் எதையோ தேடிக்கொண்டிருந்தால் அவளிடம் சொல்லலாமா வேண்டாமா என்ற யோசனை வருகிறது. சொல்ல வேண்டாம் அப்படின்ற எண்ணம் எழுந்தோன்னு அவன் அந்த ஊரை விட்டு ஓடி ஒரு நகரங்களில் தஞ்சமடைகிறான். கிடைத்த உணவுகளை சாப்பிட்டு விட்டு கிடைத்த இடத்தில் தூங்கிவிட்டு இப்படியான அவனுடைய காலங்கள் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அப்படி அவனுடைய காலங்கள் கழியுது. 20 வருடங்களுக்கு பிறகு அவன் வீட்டுக்கு போகணுன்ற எண்ணம் வந்து வீட்டுக்கு வரான். அவங்களுடைய தாய் தந்தையர்கள் ரெண்டு பேருமே நோய்வாய்ப்பட்டு ரொம்பவே மிளிந்து காணப்படுறாங்க. ரெண்டு திருமணமாகாத ரெண்டு சகோதரிகள் இருக்காங்க. இவன் வீட்டுக்கு வந்தோன்னா ஊர் மக்கள்லாம் என்ன பார்க்குறாங்க, இவன் என்னடா ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா இவன் வந்திருக்கானே, ஏதாவது கொண்டு வந்திருப்பானோ, நிறைய பணங்கள் சம்பாதிச்சு கொண்டு வந்திருப்பானோ நினைக்கிறாங்க. ஆனால் அவனிடம் இருந்தது அந்த பெட்டியில் கொஞ்சம் புத்தகங்களும் அவன் பாக்கெட்டில் வெறும் 10 ரூபாயும் தான். இதை வீட்டில் போனோன்னா ரெண்டு எல்லாமே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்த மகனை வந்து கட்டி அணைச்சி எல்லாமே கண்ணீர் விடுறாங்க. எங்க மகனே போன, ஏன் போன அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க. அதற்கு பிறகு அவனுடைய சிந்தனை சுகாரா மீது திரும்புது. சுகாரா எங்கே இருப்பாள், எப்படி இருப்பாள், திருமணம் ஆயிருக்குமா ஆயிருக்காதா, நம்ம வந்தது தெரிஞ்சு வருவாளா, ஏன் வரணும் அவன், நம்ம பெண்ணை நம்ம தான் சொல்லாமல் போயிட்டோமே, இப்படி பல கேள்விகளோடு இருக்கான். அவங்க இருவருமே சந்தித்த அந்த மாமரத்துக்கு அடியில் அமர்ந்து கொண்டு அவளையே நினைத்து கொண்டிருக்கிறான். இவன் நினைத்தது போலவே சுகாரா உடைய குரல் கேட்கிறது வீட்டிற்கு. இவன் அந்த குரல் கேட்டும்போது இவனுடைய மனம் பதபதைக்குது, அவனுடைய இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. அங்கிருந்து வந்து எங்கே மஜித் அப்படின்னு கேட்கும்போது அம்மா உள்ள இங்கே மரத்தடியில் இருக்கான்னு சொல்லும்போது இவருடைய குரல் கேட்டோன்னே இவருடைய குலசின் சத்தம் கேட்க அவனுடைய மனம் வேகமாக படபடக்கிறது. இவர் வந்த உடனே என்னை யாரும் தெரியுதா அப்படிங்கும்போது அவன் ஒட்டுமொத்தமான அந்த ஆதங்கத்தையும் கண்ணீராக வெளியே கொண்டு வந்து திரும்பி பார்க்கிறான். மனமுடைந்து போகிறான். நாம் பார்த்த சுகாராவா இது, என்னுடைய சுகாராவா இது அப்படின்னு. ஏன்னா அவள் ரொம்ப உடல் மெலிந்து பற்கள் இல்லாமல் ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாள். காரணம் கழுத்தில் தாலிக்குடியோடு இருக்கும்போது அவன் ரொம்ப மனமுடைஞ்சு போயிறான். அவள் நடந்ததை சொல்கிறாள், இவ்வளவு நாள் எங்கே போனீங்க, நான் உன்னை உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், நீங்கள் வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும், நம்பிக்கையில் தான் இருந்தேன், இருந்தாலும் வீட்டில் குடும்ப சூழ்நிலை இதுக்கு மேலே என்னால் பொறுத்து கொள்ள முடியல, வீட்டில் எல்லாமே செஞ்சு கசாப்பு கடைக்காரனுக்கு எனக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க, அவன் வந்து என்னை ரொம்ப துன்புறுத்துவான் அடிப்பான், அவன் வந்து பணத்துக்காக தான் என்னை திருமணம் செய்தான், இப்போ அவன் என்னோட இல்லைன்னு சொல்லும்போது இவன் இவனுடைய எண்ணம் மறுத்திரமா அவனை சந்தோஷப்படுத்துவதற்காக ராஜகுமாரி அப்படின்னு சொன்னான். அவள் இன்னும் அவளுக்கு உச்சக்கட்ட இன்பத்தில் அவள் அவ்வளோ வழிகளுக்கு இடையிலும் அவள் அவளுடைய அந்த ஆனந்த சிரிப்போடு உடனே நம்மளை நம்ம திருமணம் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாயிடம் கேட்குறான். நம்ம சுகாரா திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவங்களும் சம்மதிச்சிட்டாங்க. இருந்தாலும் நம்முடைய குடும்ப சூழ்நிலைக்காக நீங்கள் போய் கொஞ்சம் நம்ம தாய் தந்தை நம்ம திருமணமாகாத சகோதரிகள் வந்து திருமணம் செய்யணும் இல்லவா, நீ போயிட்டு நம்ம சகோதரர்களிடம் போயிட்டு நீ உதவி கேளு, அவங்க உதவி செய்வாங்க, அதை வச்சாவது நம்ம சகோதரிகளை திருமணம் செஞ்சு வச்சிடலாம், நம்ம குடும்பத்துக்கும் உதவி செய்வாங்க, அதை வச்சாவது நீ அதுக்கப்புறம் நம்ம சுகாராவை திருமணம் பண்ணி நல்லா இருக்கலாம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சுகாராகிட்ட நீ வர வரைக்கும் நீ குடும்பத்தை பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன் கூடிய விரைவில்னு சொல்லிட்டு பேருந்துக்காக காத்திருக்கான். பேருந்து வருது, சுகாரா ஓடோடி வந்து இவனிடம் ஏதோ சொல்ல நினைக்கிறா. பேருந்து வந்துடுது, உடனே கிளம்பி இவன் போயிடுறான். கிராமங்களில் கிடைக்கிற அந்த நகரங்களில் போய் கிடைத்த வேலைகளை செஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கிறான். சிலர்கிட்ட உதவி கேட்குறான், உதவி கிடைக்கவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மிதி வண்டியில் அழுத்திக்கிட்டு அவன் ரோட்டோரமாக போகும்போது ஒரு விபத்து ஏற்படுது. விபத்து ஏற்படும் போது இவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறான். கண் விழித்து பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா இவனுடைய வலது கால் இவனுடைய வெட்டி எடுக்கப்பட்டது. விபத்தில் காலை இழந்துடுறான். இவன் கண் விழித்து காலை தேடி பார்க்கும்போது காலையில் கண்ணீர் விடுறான். முதன் முதலாக சுகாரா முத்தமிட்ட அந்த கால் இப்போது இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே மனவேதனை அடைகிறான். அதுக்கு பிறகு வீட்டுக்கு சொல்லாமலேயே சின்ன சின்ன கிடைச்ச ஒரு ஒரு உணவகங்களில் வந்து தட்டுக்கள் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அதனால் அவனுக்கு உடல் உபாதைகள்லாம் ஏற்படுது. அதையும் கடந்து இவன் என்ன பண்ணுறான்னா அதை வீட்டுக்கு சொல்லாமலேயே பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிச்சிட்டு அந்த ஒத்த காலோட தன்னுடைய ஊருக்கு கிராமத்துக்கு போகிறான். வீட்டிற்கு போய் தன்னுடைய நிலைமையை சொல்லும்பொழுது சுகாரா எங்கன்னு தேடுறான். தன்னுடைய அம்மா சொல்கிறாங்க, சுகாரா இறந்துட்டா, உடல் உபாதைகளால் இறந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது இவன் உலகமே ஒரு இருண்ட சூழலாக காட்சியளிக்கிறது. அவனுடைய அழுகுவதற்கு கூட அவனுக்கு தெம்பு இல்லை. அவன் தாய் சொல்கிறா, கடைசியாக நீ வருவன்னு எதிர்பார்த்தா, சுகாரா இருக்கும்போது கூட உன்னையே நினச்சிக்கிட்டு தான் இருந்தா, நீ வந்துருவன்னு எதிர்பார்த்தா, ஆனால் நான் அவள் போட்ட கடிதங்களுக்கு எதுவுமே பதில்கள் வரல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அவனுக்கு உலகமே இருண்டு விட்டது. அவனுடைய சிந்தனை, கடைசியாக நாம் பேருந்தில் இருந்தபோது சுகாரா ஒடியாந்து வந்தாலே என்னதான் சொல்ல வந்திருப்பா அப்படின்றதோட இந்த கதை நிறைவு பெறுகிறது. இந்த நேயர்களுக்கு உங்களுக்கு கேட்கும் போதே இந்த கதை எவ்வளவு வழியோடு இருப்பீர்கள் என்பது எனக்கு நன்றாக புரிகிறது. அப்படி இருக்கும்போது இந்த நூல்களை நீங்கள் நிச்சயமாக வாசிக்க வேண்டும். வாசித்து முடித்தால் உங்களுடைய மனதும் ஒரு கனத்த மனதாகத்தான் இருக்கும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் பிரிவை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அந்த பிரிவை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அனைவருக்கும் வர வேண்டும் என்று கூறி இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கிய புதுகை பண்பளிக்கும் நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வணக்கத்தையும் கூறி வருகின்ற 6ஆம் தேதி முதல் திண்டுக்கல் புத்தக திருவிழா நடைபெற இருக்கிறது. நம்முடைய குழந்தைகளை எல்லாம் ஒவ்வொரு திருவிழாக்கும் ஊர்களுக்கும் நாம் சுற்றுலாக்கும் அழைத்து செல்வோம். அதுபோல இது போன்ற புத்தக திருவிழாக்கு குழந்தைகளை அழைத்து செல்வோம். புத்தகங்களை வாங்கி அவர்களை இளைய தலைமுறைகளிடம் வாசிப்பை கொண்டு செல்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை பாலிய கால சகி என்ற புத்தகத்தின் மதிப்புரையை புதுக்கோட்டை பெருமநாடு சுதர்ஷன் கலை அறிவியல் கல்லூரி முதுகலை 2ஆம் ஆண்டு மாணவர் இளங்கவிஞர் பி சசிகுமார் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.